வணக்கம் தந்தை ஆண்டன்.
வணக்கம் அருட் சகோதரி திரேசா.
இலங்கை போர் முடிந்து மே 18 இவ்வெள்ளிக்கிழமையோடு 3 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. தாங்கள் அந்த போரின் இறுதிக்கட்டத்தில் அப்பாவி மக்களோடு இருந்து அனைத்து அவலங்களையும் நேரில் பார்த்து அனுபவித்தவர்கள். தங்களது நேரடி அனுபவங்களை பகிர்ந்து கொள்வீர்களா வத்திக்கான் வானொலி நேயர்களோடு?
உள்ளிவாய்க்கால் அனுபவம் என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய மனங்களிலும் சொல்லண்ணா துயரங்களை தந்த ஒரு அனுபவமாக இருக்கிறது. முதற்கண் துன்பப்படுகிற மக்களோடு நாங்களும் பயணிக்கிற நல்லொரு அருமையான சந்தர்ப்பத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக ஆண்டவரினாலே தந்த ஒரு கொடையாக நான் நினைக்கிறேன். முள்ளிவாய்க்காலிலே ஏராளமானவர்கள் மடிந்து போனார்கள். அவர்களுடைய கணக்கெடுப்பு இன்னும் இடம்பெறவில்லை. எத்தனையோ பேர் காணாமல் போய்விட்டார்கள். இந்த நிலைமையிலே 3வது வருடத்திலே இருக்கிற நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் அனுபவம் என்ன விதமான துன்பங்களை எங்களுக்கு தந்திருக்கிறது என்று சொல்லி நான் பகிர்ந்து கொள்ளுவதிலே மிகவும் ஆவலாக இருக்கிறேன். நான் முள்ளிவாய்க்கால் என்று நினைக்கிற போது அல்லது முள்ளிவாய்க்கால் என்கின்ற அந்த சொல்லை நான் கேட்கிற போது என்னுடைய மனங்களுக்கு முன்னாலே காயப்பட்ட மனிதர்களும் தங்களுடைய ஒரு நேர சாப்பாட்டிற்காக கஞ்சி கொட்டில்களுக்கு முன்னாலே வரிசையாக நின்ற அந்த சிறுவர்களுடைய பிரசன்னம்தான் என்னுடைய கண்களுக்கு முன்னாலே வருகிறதை நான் பார்க்கிறேன். அந்த பகுதியில் இருந்த வைத்திய சாலைகளை நாங்கள் பார்க்கிற போது உண்மையாக அவைகள் வைத்திய சாலைகள் அல்ல, மாறாக பெரிய மரங்களுக்குள்ளே தற்காலிக மருத்துவமனைகள் அங்கே காணப்பட்டது. ஏராளமான காயமடைந்தவர்கள் பெரிய மரங்களுக்குள்ளே வளர்த்தப்பட்டு அந்த மரங்களுடைய கிளைகள் அனைத்தும் குளுக்கோஸ் அல்லது இரத்தப்பைகள் கொழுவுகிற இடங்களாக பயன்படுத்தப்பட்டு அந்த காயப்பட்ட மனிதர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டதை நான் என்னுடைய கண்ணினாலே பார்த்திருக்கிறேன். கஞ்சி கொட்டில்கள் என்று சொல்லப்படுகிறவை என்னவென்று சொல்லி சொன்னால் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒருவேளை உணவு கொடுப்பதற்காக அங்கே இருக்கிற தொண்டு நிறுவனம் இவ்விதமான கஞ்சி கொட்டிகளை அமைத்து ஒருவேளை சாப்பாட்டை அவர்களுக்கு சமைத்து கொடுப்பார்கள். அங்கே மக்கள் இடம்பெயர்கிற போது அந்த மக்கள் இந்த கஞ்சி கொட்டில்களை தேடிச் சென்று அதற்கு பக்கத்திலே தங்களுடைய சிறிய குடில்களை அமைத்துக் கொள்ளுகிறதை நான் அவதானித்திருக்கிறேன். ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த கஞ்சி கொட்டில்களுக்கு அருகிலே நாங்கள் இருக்கிற போது எங்களுக்கு ஒருவேளை சாப்பாடாவது கிடைக்கும் என்ற மன ஏக்கத்தோடு அந்த மனிதர்கள் அங்கே காத்து கொண்டிருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஏராளமான சிறுவர்கள் காலை வேளையிலே சிறிய தட்டுகளுடன் சிறிய கோப்பைகளுடன் அரைகுறை உடுப்புகளுடன் அந்த கஞ்சி கொட்டில்களுக்கு முன்னாலே நீண்ட வரிசையாக காத்திருப்பார்கள். காரணம் ஒருவேளை கஞ்சியாவது தங்களுக்கு கிடைத்து தாங்கள் அந்த கஞ்சியினாலே தங்களுடைய வயிற்றை நிரப்ப வேண்டும் என்னொரு ஆவலோடு அந்த பகுதியிலே இருந்தார்கள். இன்னும் அந்த காயப்பட்டவர்களுடைய கடல் வழி பயணம் என்பது மிகவும் ஆபத்தான ஒரு பயணமாக இருந்தது. முள்ளிவாய்க்காலிலே தற்காலிக மருத்துவமனைகளிலே இருந்து அந்த காயப்பட்டவர்கள் சிறிய வாகனங்கள் மூலமாக கடற்கரைக்கு எடுத்துச் செல்லப்படுவார்கள். இவ்விதமாக எடுத்துச் செல்லப்படுகிற போது அந்த வீதிகள் பல மணி நேரங்களுக்கு முன்பாகவே ஒழுங்கு செய்யப்படுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். என்று சொல்லி சொன்னால் அந்த வீதிகளுக்குள்ளேதான் மக்களுடைய பொருள்களும் மக்களுடைய வாகனங்களும் அந்த மக்களுடைய குளிர்களும் அமைக்கப்பட்டிருந்தது. ஆகவே மிக வேகமாக அந்த காயப்பட்டவர்களை நகர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கே இருந்த காவல்துறையினர் அந்த வீதிகளை ஒழுங்குபடுத்துவார்கள். இதற்கு ஏறக்குறைய 2-3 மணி நேரங்கள் எடுக்கும். இவ்விதமாக ஒழுங்குபடுத்தப்பட்ட பிற்பாடு அந்த காயப்பட்டவர்கள் அந்த தற்காலிக மருத்துவமனைகளிலிருந்து வாகனங்களிலே ஏற்றப்பட்டு கடற்கரைக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். அந்த கடற்கரையிலே கொண்டு செல்லப்படுகிற அந்த காயப்பட்டவர்கள் அங்கே இறக்கப்பட்டு மீண்டும் சிறிய படகுகளிலே ஏற்றப்படுவார்கள். இவ்விதமாக ஏற்றப்படுபவர்கள் அந்த நடுக்கடலிலே தரைத்து நிற்கிற ICRC-யின் பெரிய கப்பலுக்குள்ளே எடுத்துச் செல்லப்படுவார்கள். இவ்விதமாக பல பரிமாற்றங்கள் ஊடாக காயப்பட்டவர்கள் எடுத்துச் செல்லுகிற போது சிலர் அந்த கப்பலுக்குள்ளே ஏற்றப்பட்ட போது மரணித்தும் இருக்கிறார்கள். இன்னும் அந்த பரிமாற்றங்கள் நடைபெறுகிற போது அவர்களுடைய வேதனை அவர்களுடைய காயங்கள் மிகவும் பெரிதாகி அவர்கள் ஏராளமான துன்பங்களை அனுபவித்ததையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்னும் அந்த பகுதியிலே இருந்த மக்கள் எங்களை பார்த்து கேட்ட கேள்வி எங்களுடைய மனதிற்கு பெரியொரு உறுத்தலை ஏற்படுத்தியது. எங்களுக்கு முன்னாலே பலர் மரணித்து வீழ்ந்தார்கள். எங்களுக்கு முன்னாலே பலர் உணவின்றி அணுவணுவாக இருந்தார்கள். கடற்கரைகளிலே வயோதிபர்கள் கைவிடப்பட்டார்கள். மருத்துவம் செய்வதற்கு போதிய மருந்து வசதிகள் இல்லை. இந்த சந்தர்ப்பத்திலே அந்த பகுதியில் இருந்த மக்கள் எங்களை பார்த்து கேட்ட கேள்வி கடவுள் இருக்கிறாரா? உங்களுடைய கண்களை திறந்து பாருங்கள். ஏராளமான துன்பங்களையும் வேதனைகளையும் நாங்கள் அனுபவிக்கிறோம். அணுவணுவாக நாங்கள் இறந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுகளுக்குள் கடவுளுடைய இருப்பை நாங்கள் என்ன விதமாக உணர்ந்து கொள்ளலாம்? உண்மையிலேயே கடவுள் இருப்பார் என்று சொல்லி சொன்னால் இவ்விதமான துன்பங்கள் வேதனைகள் ஏன் எங்களுக்கு வர வேண்டும்? துன்பங்கள் வேதனைகள் இறப்புகள் மத்தியிலே வாழுகிற அந்த மனிதர்களுடைய மனங்களிலே இவ்விதமான கேள்வி வருவது ஒரு நியாயமான விளைவாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த பின்னணியை நான் வேதாகமத்தோடு பார்க்கிற போது அந்த இஸ்ராயல் மக்கள் செங்கடலுக்கு முன்னாலே நின்றது என்னுடைய மனக்கண்களிலே தோன்றுகிறது. அந்த மக்கள் முன்னாலே பார்த்தார்கள் கடல், பின்னாலே பார்க்கிறார்கள் அந்த மூன்று பக்கமும் எதிரிகளினாலே சூழப்பட்டு அவர்கள் அந்த மரண விளிம்பில் இருந்தார்கள். முன்னுக்கு செல்ல முடியாது, கடலினாலே சூழப்பட்டிருந்தார்கள். இவ்விதமாகத்தான் அந்த முள்ளிவாய்க்கால் என்கிற சிறிய நிலப்பரப்பை நான் பார்க்கிற போது ஒரு பக்கம் கடலினாலே சூழப்பட்டது, மற்ற மூன்று பக்கமும் போர்க்களங்களினாலே சூழப்பட்டது. மக்களுக்கு செல்லுவதற்கு வழி இல்லை. அந்த இஸ்ராயல் மக்கள் என்ன விதமாக ஆண்டவரை பார்த்து முணுமுணுத்தார்களோ, எங்களுடைய உடலங்களை அடக்கம் செய்வதற்கு எங்களுக்கு இடமில்லை, போதிய நேரமில்லை, நாங்கள் சாப்பிடுவதற்கு எங்களுக்கு உணவில்லை, எங்களை இந்த இடத்திலே நாங்கள் அழிந்து போவதற்காக அழைத்து வந்தீர்கள் என்று சொல்லி அந்த மக்கள் முணுமுணுத்த விதமாகத்தான் அந்த முள்ளிவாய்க்கலில் இருந்த எங்களுடைய தமிழ் மக்கள், எங்களுடைய உறவுகள் விதமான ஒரு முணுமுணுப்பை, ஒரு முறுமுறுப்பை ஏற்படுத்தியதை நான் அவதானித்தேன்.
தந்தை ஆண்டன், தாங்கள் என்ன செய்தீர்கள் அந்த இடத்தில்?
நாங்கள் மக்களோடு பயணித்துக் கொண்டிருந்தோம். மக்களுடைய துன்பங்களிலே நாங்களும் பங்கெடுத்தோம். எங்களுக்கு கடைசி நேரத்திலே இருப்பதற்கு இடமில்லை. நாங்கள் வீதிகளில் தான் பயணித்துக் கொண்டிருந்தோம். எங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டோம். ஆனால் இறுதி வரை நாங்கள் அந்த மக்களோடு பயணிக்கிற போது அந்த மக்களுக்கு திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிற நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை, நல்ல ஒரு நிகழ்வை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருந்தோம்.
இறந்தவர்களை எப்படி அடக்கம் செய்தார்?
இறந்தவர்களை அடக்கம் செய்வது என்பது மிகவும் இயலாத காரியம். ஏனென்று சொல்லி சொன்னால் ஒருவர் இருவர் இறக்கவில்லை, பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து போய் கிடந்தார்கள். முதலாவது என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் அந்த இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு மற்றவர்களுக்கு நேரமில்லை. இவ்விதமாக அடக்கம் செய்ய அங்கே சற்று நேரம் தாமதிக்கிற போது சிலவளை தாங்களும் இறந்து போகலாம் என்கின்ற ஒரு நிலை அங்கே இருந்தது. ஏனென்று சொல்லி சொன்னால் எறிகணைகள், துப்பாக்கி ரவைகள் எல்லோரையும் பதம் பார்த்து கொண்டிருந்தது. இரண்டாவதாக அந்த இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு இடமும் இல்லை, அடக்கம் செய்வதற்கு நேரமும் இல்லை. நாங்கள் வீதிகளிலே பலர் இறந்து கிடப்பதை நாங்கள் எங்களுடைய கண்களினாலே பார்த்தோம்.
வடக்கு கிழக்கு மாநிலங்களில் தமிழரை சிறுபான்மையினராக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாங்கள் ஊடகங்களில் வாசிக்கின்றோம். இப்போதைய நிலையை சுருக்கமாக சொல்லுங்களேன்.
இப்போதும் எங்களுடைய மக்கள் சொல்லண்ணா துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல பகுதிகளிலே மீள்குடியேற்றம் நடைபெறவில்லை. ஒரு தொகுதியினர் இன்னும் முகாம்களுக்குள்ளே தங்களுடைய மீள்குடியேற்றம் எப்போது நடைபெறும் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். மீள்குடியேற்றிய மக்களுக்கு சரியான உதவிகள் சென்றடைவதில்லை. இன்னும் ஒரு தொகுதியினர் எப்போது தங்களுடைய விடுதலை நாள் வரும் என்று சொல்லி ஏக்கத்தோடு சிறைகளிலே தங்களுடைய அந்த நாளை கழித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தங்களுடைய பெற்றோர்களை எடுத்தால் தெரியும், தங்களுடைய காணாமல் போன உறவுகளை இன்றும் கூட தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருக்கிறார்களா அவர்கள் இல்லையா என்கின்ற பெரியொரு மன போராட்டத்தோடு அவர்கள் பலரை நாடி சென்று அவர்களுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்கு ஆவலாக இருக்கிறார்கள்.
தந்தை ஆண்டன், முள்ளிவாய்க்கால் பகுதியின் அந்த இறுதி நிலையை பற்றி வத்திக்கான் வானொலி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். தொடர்ந்து துன்புறும் இலங்கை தமிழருடன் நமது ஒருமைப்பாட்டு உணர்வை தெரிவிப்போம். அம்மக்களின் உரிமையும் நீதியும் நிறைந்த இயக்கங்கள் நிறைவேறட்டும். வணக்கம்.
நன்றி.